பகவத்கீதை உண்மையுருவில் அத்தியாயம் 5 பதம் 7. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யா நரம் சைவ நரோத்தமம் தேவி சரஸ்வதி வியாசம் ததோஜயா உதிரயேத் நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யாம் பாகவத சேவையா பகவதி உத்தமஸ்லோகே பக்தி பவதி நைஷ்டிகி. யோகயுக்தோ விசுத்தாத்மா, யோகயுக்தோ விசுத்தாத்மா விஜிதாத்மா ஜிதேந்திரியஹ, விஜிதாத்மா ஜிதேந்திரியஹ சர்வபூதாத்மா பூதாத்மா, சர்வபூதாத்ம பூதாத்மா குர்வன் நாப்னோதி லிப் குர்வன் அபி ந லிப்யதே, குர்வன் அபி ந லிப்யதே. யோகயுக்தோ விசுத்தாத்மா விஜிதாத்மா ஜிதேந்திரியஹ சர்வபூதாத்ம பூதாத்மா குர்வன் அபி ந லிப்யதே. யோகயுக்தோ விசுத்தாத்மா விஜிதாத்மா ஜிதேந்திரியஹ சர்வபூதாத்ம பூதாத்மா குர்வன் அபி ந லிப்யதே. யோகயுக்தோ விசுத்தாத்மா விதிதாத்மா ஜிதேந்திரியஹ சர்வபூதாத்ம பூதாத்மா குர்வன் அபி ந லிப்யதே. யோகயுக்தோ விசுத்தாத்மா விஜிதாத்மா ஜிதேந்திரியஹ சர்வபூதாத்ம பூதாத்மா மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு அபயசரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் ஜெய ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். எல்லாரும் திரும்ப சொல்லுங்க. மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தி பக்தியுடன் செயல்படும் தூய ஆத்மா அனைவருக்கும் பிரியமானவன், அனைவரும் அவனுக்கு பிரியமானவர்கள். எப்போதும் செயலில் ஈடுபட்டுள்ள போதிலும் அத்தகு மனிதன் பந்தப்படுவதில்லை. பொருளுரை. முக்தியின் பாதையில் இருக்கும் கிருஷ்ண உணர்வினன் அனைத்து உயிர்வாழ்களுக்கும் பிரியமானவன், மிகவும் பிரியமானவன். மேலும் அனைத்து உயிர்களும் அவனுக்கு பிரியமானவை. இது அவனது கிருஷ்ண உணர்வினாலேயே சாத்தியமாகிறது. ஒரு மரத்தின் இலைகளையும் கிளைகளையும் அதிலிருந்து தனியாக பிரித்து பார்க்க இயலாதது போல் கிருஷ்ண உணர்வினால் எந்த உயிரையும் கிருஷ்ணனிடமிருந்து தனியாக பிரித்து பார்க்க முடியாது. மரத்தின் வேருக்கு நீரூற்றினால் அது எல்லா இலைகளுக்கும் கிளைகளுக்கும் விநியோகிக்கப்படும் என்றும், வயிற்றுக்கு உணவு வழங்குவதால் சக்தியானது தானாகவே உடல் முழுவதும் விநியோகிக்கப்படும் என்றும் அவன் நன்றாகவே அறிவான். அனைவருக்கும் சேவனாக விளங்குவதால் கிருஷ்ண உணர்வினன் அனைவருக்கும் பிரியமானவன். மேலும் அனைவரும் அவனது செயலால் திருப்தி அடைவதால் அவனது உணர்வு தூய்மையாக உள்ளது. அவனது உணர்வு தூய்மையாக இருப்பதால் அவனது மனம் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் அவனது மனம் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதால் அவனது புலன்களும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. அவனது மனம் எப்போதும் கிருஷ்ணரின் மீது நிலைத்திருப்பதால் கிருஷ்ணனிடமிருந்து அவன் விலகுவதற்கு வாய்ப்பே இல்லை. மேலும் இறை தொண்டை தவிர பிற ஜட விஷயங்களில் அவன் தனது புலன்களை ஈடுபடுத்துவான் என்பதற்கும் வாய்ப்பில்லை. கிருஷ்ணருடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தவிர பிற விஷயங்களை அவன் கேட்க விரும்புவதில்லை. கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்படாத எதையும் அவன் உண்ண விரும்புவதும் இல்லை. மேலும் கிருஷ்ணருடன் சம்பந்தப்படாத எந்த இடத்திற்கும் அவன் போக ஆசைப்படுவதும் இல்லை. எனவே அவனது புலன்கள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. புலன்களை கட்டுப்படுத்தியவன் யாருக்கும் தீங்கிழைக்க முடியாது. அப்படியெனில் அர்ஜுனன் போரில் மற்றவர்களுக்கு தீங்கிழைக்கவில்லையா? அப்போது அவன் கிருஷ்ண உணர்வில் இருக்கவில்லையா என்று ஒருவர் கேட்கலாம். மேலோட்டமாக மட்டுமே அர்ஜுனன் தீங்கிழைத்தான். ஏனெனில் ஏற்கனவே இரண்டாம் அத்தியாயத்தில் விளக்கப்பட்டுள்ளபடி ஆத்மாவை கொல்ல முடியாது என்பதால் போர்க்களத்தில் குழுமியிருந்த அனைவரும் தங்களது தனித்தன்மையுடன் தொடர்ந்து வாழப்போகிறார்கள். எனவே ஆத்ம ரீதியில் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் எவரும் கொல்லப்படவில்லை. அங்கே பிரத்யேகமாக வீற்றிருந்த கிருஷ்ணரின் ஆணைப்படி அவர்களது ஆடைகள் மட்டுமே மாற்றப்பட்டன. எனவே குருக்ஷேத்திர போர்க்களத்தில் அர்ஜுனன் போரிட்ட போது உண்மையில் அவன் போர் புரியவில்லை. அவன் பூர்ண கிருஷ்ண உணர்வுடன் கிருஷ்ணரது கட்டளைகளை நிறைவேற்றி கொண்டிருந்தான். அத்தக மனிதன் தனது கர்ம விளைவுகளால் ஒருபோதும் பந்தப்படுவதில்லை. ஓம் தத்சத். ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஜனாஞ்சன சலாகயா சத்துரோ மிலிதமேனா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஸ்ரீ சைதன்யா மனோவீஷ்டாம் ஸ்தாபிதம் மேன பூதலே ஸ்வயம் ரூபா கதாமயம் ததாதிம் சர்வதாந்திகம் பாந்தேகம் ஸ்ரீ குரு ஸ்ரீயுத பத கமலம் ஸ்ரீ குரு வைஷ்ணவாம் ச ஸ்ரீரூபாம் சாக்ருஜாதம் சககணா ரகுநாதாம் தாம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜன சகிதம் கிருஷ்ண சைத்தன்ய தேவம் ஸ்ரீராதா கிருஷ்ண பாதா சககணலலிதா ஸ்ரீ விசகம் ச நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே ஜெயபதாக சுவாமிநிதி நாமினே நமாச்சாரிய பாதாயனிதா கிருபபதாயினே கௌரகததாமதாய நகர கிராமதாரிணே நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமிநிதி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நே விசேஷ சூன்யவாதி பாஷ்யாத்ய தேசதாரிணே ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்த ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நம. நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரியே. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு புதுசா யாராவது வந்திருக்காங்களா? புதுசா யாரும் ஓகே. இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்துக்கு நம்ம எல்லாரும் இங்க வந்திருக்கோம். எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஸ்ரீ ஸ்ரீ ஜெகநாதருடைய சந்நிதியில அவருடைய புகழை பாடியிருக்கோம். அவருடைய மகிமைகளையும் அவருடைய லீலைகளை பத்தி கேட்டுருக்கோம். அவருடைய உபன்யாசங்களுக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நமக்கு அளித்த உபன்யாசத்தை உள்ள ஸ்லோகங்களை ஆச்சாரியனுடைய கருணையினால இன்றைக்கி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஆசீர்வாதத்தை பெறணும். அவங்க எல்லாரும் மேன்மேலும் பக்தியில் முன்னேற்ற அடைந்து கிருஷ்ணர் மேலே ஒரு தூய்மையான அன்பை வளர்த்துக்கணுங்கிறதுக்காக, நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்காக நம்ம எல்லாரும் ஒருக்கா கூடி பிரார்த்தனை செய்வோம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. கடந்த சில வாரங்களா நம்ம பகவத்கீதையில் உள்ள ஸ்லோகங்களை அத்தியாயம் வரிசையாக பார்த்துட்டு வரோம். நான்கு அத்தியாயம் முடிந்து இப்ப ஐந்தாவது அத்தியாயம் வந்திருக்கோம். ஐந்தாம் அத்தியாயத்தில் இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு இருக்கிற ஸ்லோகம் ஏழாவது ஸ்லோகம். யோகயுக்தோ விசுத்தாத்மா விஜிதாத்மா ஜிதேந்திரிய சர்வபூதாத்ம பூதாத்மா குர்வன் அபின லிப்யதே. இந்த ஸ்லோகம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு பக்தனுடைய மனோநிலை எப்படி இருக்கும், அவருக்கு பக்தி செய்யக்கூடிய ஒரு பக்தன் எந்த மனநிலையில் இருப்பார், அவருடைய தெய்வீகமான குணங்கள் என்ன அப்படிங்கறத ரொம்ப அழகா வர்ணிக்கிறார். பகவானே தன்னுடைய பக்தனை பக்தனுடைய அடையாளங்களை ஒரு பக்தன் ஒரு கிருஷ்ண பக்தனுடைய அடையாளங்களை அவருடைய குணங்களை இங்க ரொம்ப அழகா கிருஷ்ணர் சொல்றார். என்னன்னா அந்த பக்தர் வந்து மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தி அவர் வந்து எல்லாருக்கும் பிரியமானவராயிடுவார். அவருக்குன்னு விரோதி யாருமே இருக்க மாட்டாங்க. உண்மையான ஒரு பக்தனுக்கு ஒருவேளை அந்த பக்தன் யாராவது விரோதியா நினைக்கலாம், மற்றவங்க வந்து அந்த பக்தன் மேல விரோதம் காமிக்கலாமே தவிர உண்மையில பக்தனுக்கு ஒரு சுத்த பக்தனுக்கு யாருமே விரோதி கிடையாது. அவர் யாருமே விரோதியா நினைக்கிறது கிடையாது. அனைவருக்கும் அவன் பிரியமானவன். எப்போதும் செயலில் ஈடுபட்டுள்ள போதிலும் அத்தகைய மனிதன் பந்தப்படுவதில்லை. அதுதான் பக்தருடைய காரணம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ரொம்ப கருணை வாய்ந்தவர். அவர் நமக்காக இந்த இணையற்ற ஒரு இலக்கியம் பகவத்கீதை நமக்கு கொடுத்திருக்கார். வேத சாஸ்திரம் எல்லா வேதங்களுடைய சாரமான இந்த பகவத்கீதையை பகவான் நமக்கு கொடுத்திருக்கார். இந்த பகவத்கீதையில இந்த அத்தியாயத்துல தொடக்கத்துல அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. முதல் ஸ்லோகத்துல அர்ஜுனன் கேட்டார், கிருஷ்ணா நீங்க செயலை துறக்க சொல்றீங்க, இன்னொரு சமயம் பற்றின்றி செயலாட்ட சொல்றீங்க, இது ரெண்டுல எது சிறந்தது? செயலை துறப்பது சிறந்ததா அல்லது பற்றில்லாமல் செயல் ஆற்றுவது சிறந்ததா? செயல் இதுல எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு, எது ரொம்ப சிறந்தது அப்படின்னு யார் கேட்டாங்க? யார்கிட்ட கேட்டாங்க? கிருஷ்ணர்கிட்ட. என்ன கேட்டாரு? செயல் பண்றது வேலை செய்யறது சிறந்ததா அல்ல வேலைகள் எல்லாம் செயலை துறப்பது சிறந்ததா அப்படின்னு கேட்டார். கிருஷ்ணர் சொன்னாரு, ரெண்டுமே முக்திக்கான பாதை தான். செயலை துறப்பதும் நம்மளை முக்திக்கு கொண்டு செல்லும், அந்த செயலை வந்து பற்றின்றி செய்யக்கூடியதும் நம்மளை முக்தியோடைய பாதைக்கு கொண்டு செல்லும். செயலை துறக்கிறதுனா எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு சமுதாயம் வேண்டாம், எனக்கு குடும்பம் வேண்டாம், எனக்கு சொத்து வேண்டாம், எதுவுமே வேண்டாம், எனக்கு நான் ஒரு தனி இடத்துல போய் முக்தி அடையிறதுக்கு முயற்சி பண்றேன், கடவுள் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும், அவரை நான் அடையிறதுக்கு உள்ள மார்க்கத்தை நான் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தன்னுடைய செயலெல்லாம் துறக்கிறாங்க. அது வேத காலத்தில் ரொம்ப சாத்தியமா இருந்தது. விஸ்வாமித்ர முனிவர், சௌபரி முனிவர், கஷ்யபர், கர்தமர், இந்த மாதிரி நிறைய முனிவர்கள்லாம் எந்த செயல் எல்லா செயலையும் தொடர்ந்து அவங்க தப வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. வசிஷ்டர், வால்மீகி, அந்த மாதிரி உலக விஷயத்தை தொடர்ந்து தனி ஒரு இடத்துல போய் கடவுளை அடையிறதுங்கிறது ஒரு ஒரு தப வாழ்க்கை. அது கடினமான திடமான உறுதி உள்ளவங்க மனதாலும் புலன்களாலும் வென்றவர்கள் தான் அதை செய்ய முடியும். அப்படி செய்யலைன்னா அவங்க அந்த யோக முறையிலிருந்து விழுந்துருவாங்க. நம்ம ஏற்கனவே நிறைய தடவை உபன்யாசத்தில் பத்திலாம் விவாதிச்சிருக்கோம், எப்படி விஸ்வாமித்ர முனிவர்த்துடைய தப வாழ்க்கையிலிருந்து விழுந்தார், எப்படி சௌபரி முனிவர்த்துடைய தப வாழ்க்கையிலிருந்து விழுந்தார். படிச்சிருக்கோமா இல்லையா? விஸ்வாமித்ர முனிவர் எப்படி தன்னுடைய தப வாழ்க்கையிலிருந்து விழுந்தார்? 10,000 வருஷங்கள் அவர் கடுமையான தப வாழ்க்கை வாழ்ந்தார், மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தி. ஆனா இறுதியில் என்ன ஆயிடுச்சு? எவ்வளவு பேருக்கு தெரியும் விஸ்வாமித்ர என்ன ஆனாருன்னு? நிறைய பேர் தெரியாதா? அப்படியா? எப்படி என்ன விஸ்வாமித்திரருக்கு என்ன நடந்தது? விஸ்வாமித்ர முனி 10,000 வருஷங்கள் சாப்பிடாம தூங்காம எந்த ஒரு செயலும் செய்யாம அந்த பரம்பொருளை நினைச்சு தபம் செய்யறார். கட்டுமையான தபம், மலையில வெயில பனியில கட்டுமையான 10,000 வருஷங்கள், ஒரு நாள் ரெண்டு நாள், 10,000 வருஷங்கள் ஒரே இடத்துல ஒரு காலில் நிக்கிறது, ஒரு ரெண்டு கையும் மேல உயர்த்தி, அவ்வளவு ஒரு சாதாரண மனுஷன். நம்ம இப்ப ஒரு இடத்துல நம்ம பிடிச்சி உட்கார வைக்கிறதே பெரிய விஷயம். இப்ப உள்ள காலகட்டத்தில் ஒருத்தனை ஒரு இடத்துல பிடிச்சு உட்கார வைக்கிறதே பெரிய விஷயம். அப்புறம் எங்க பல வருஷங்கள், முதலாவது நம்மளுக்கு ஆயுள் காலம் ரொம்ப குறைவு, 100 வருஷமே அல்ப ஆயுசுன்னு சொல்லிட்டாங்க கலியுகத்துல. கலியுகத்துல 100 வருஷம் வாழ்றது அல்ப ஆயுசு தான். விஸ்வாமித்ர முனிவர் 900 வருஷங்கள் வாழ்ந்திருக்காரு. தபம் செய்ததே 10,000 வருஷம், அப்ப எவ்வளவு 1,000 வருஷங்கள் அவர் வாழ்ந்திருப்பார்? 10,000 வருஷங்கள் தபம் செய்தார் விஸ்வாமித்ர முனிவர். அப்படி யாராவது தன்னுடைய மனதை புலன்கள் எல்லாம் கட்டுப்படுத்தி கட்டுமையான தபம் செய்தாங்கன்னா அவங்க இந்திரனுடைய பதவி அடைய முடியும். சொர்க்கத்துக்கே இந்திரன் தேவேந்திரனுடைய பதவி அடைய முடியும். மனதாலும் புலன்களாலும் எந்த ஒரு சின்ன உந்துதலும் இல்லாம கட்டுமையான விரதம் இருக்காங்க அப்படின்னா ஒருத்தர் இந்திரனுக்கு பயம் வந்துடும். எப்படி இந்த காலத்தில் அரசியல்வாதிகள்லாம் இருக்காங்க இல்லையா, எப்படா நம்ம பதவிக்கு வேட்டு வந்துருமோ யாரோ அதான் செய்திருவாங்க, பயந்து பயந்து வாழ்ந்துடும். அதே போலதான் இந்திரனுடைய உலகத்துல போனாலும், இந்திரனோட லோகத்துல போனா கூட அங்கே தேவேந்திரனா ஒருத்தர் இருந்தா கூட அவங்களுக்கே பயம் இருக்கும், என்னுடைய பதவியை யாரா பறிச்சிடுவாங்களோ. அப்பதான் இந்திரனுக்கு பயம் வந்தது. அவர் வந்து தன்னுடைய அசரஸ் தேவ மங்கையான மேனக்காவை கூப்பிட்டார். மேனக்கா வந்து பியூட்டி பார்லருக்கெல்லாம் போக வேண்டாம், அவங்களுக்கு செலவே கிடையாது, பியூட்டி பார்லர் போக வேண்டாம், நிறைய காஸ்டியூம்ஸ் எல்லாம் செலவு பண்ண வேண்டாம், ரொம்ப இயல்பாவே அவங்க அழகா இருப்பாங்க தேவதைகள்லாம், ரம்பா, ஊர்வசி, மேனகா, புஞ்சகஸ்தலா, திலோத்தமா, இந்த மாதிரி நிறைய தேவமங்கைகள்லாம் இருக்காங்க. அந்த ஒரு பெண்கள் வந்து அப்பல ஒரு அழகு, எல்லாரையும் வசீகரிக்கக்கூடியவங்க, சீக்கிரமாவே ஒருத்தருடைய தபத்துல இருந்து அவங்களை வீழ்ச்சி அடைய செய்யக்கூடியவங்க, அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து சக்தி இருக்கு அந்த தேவ மகைகளுக்கெல்லாம். அந்த ஒரு தேவ மங்கையை கூப்பிட்டு இந்திரன் சொன்னாரு, நீங்க எப்படியாவது விசுவாமித்தருடைய தபத்தை கலைச்சிடணும். இந்த கண் இருக்கு இல்லையா, கண் வந்து ரொம்ப ரொம்ப பிரச்சனை தரக்கூடியது, எதாவது பார்த்தா அது மேல நமக்கு ஈர்ப்பு ஏற்பட்டு, அது முனிவர்களுக்கு நல்லா தெரியும், அதனால கண்ணை மூடிக்கிட்டாங்க. கண்ணை திறந்து வச்சிருந்தா பிரச்சனை, எதெல்லாம் பார்க்க கூடாது அதெல்லாம் பார்க்க வேண்டியதாக, அதனால முனிவர்கள் என்ன பண்ண, கண்ணை இறுக்கமா மூடிக்குவாங்க. கண்ணை மூடிட்டு என்ன ஆயிடும், எதுவுமே பார்க்க வேண்டியது, பார்த்தா தானே மனது அது பின்னாடி போகும். ஆனா கண்ணை விட நம்முடைய புலன்கள்ல ரொம்ப சக்தி வாய்ந்தது காது. இந்த புலன்கள்ல எல்லா புலன்களும் செயல் இருந்தா கூட காது வந்து கேட்டுக்கிட்டே இருக்கு. ஒருத்தர் மரண படுக்கையில் இருக்காருன்னா அவனால பேச முடியாது, பார்க்க முடியாது, நடக்க முடியாது, உடல் உள்ள எல்லா நரம்புகளும் செயல் இருந்து போனா கூட காது நல்லா கேட்கும், யார் வந்திருக்காங்க, என்ன சொல்றாங்க, எதை பத்தி சொல்றாங்க அப்படிங்கிற அந்த ஒலி சப்தத்துக்கு ரொம்ப சக்தி அதிகம். காது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு இது, ஒரு புலன் நமக்கு கொடுத்து பகவானுடைய ஒரு கருணைன்னு சொல்லலாம். ரெண்டு விதமா எடுத்துக்கலாம், யார் வந்து இந்த காதை வந்து பகவானுடைய சேவைக்காக பயன்படுத்திக்கிறாங்களோ அது வந்து ரொம்ப ரொம்ப பாக்கியம் செய்ததுன்னு சொல்லலாம். யார் வந்து இந்த காதை பகவானுடைய சேவைக்காக பயன்படுத்திக்காம ஊர் விவகாரங்களை கேட்கறது, அரசியல் கதை கேட்கறது, இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா தரக்கூடியதா இருக்கும். அதை வந்து ஸ்ரீமத் பாகவத புராணத்துல சுகதேவ கோஸ்வாமிங்கிறவர் ரொம்ப அழகா வர்ணிக்கிறார். சுகதேவ கோஸ்வாமி யாருன்னா வியாசருடைய புதல்வர். சுகதேவ கோஸ்வாமி இந்த காதை பத்தி ஒவ்வொரு புலன்களை பத்தி சொல்றார். யாரே காது ஹரி கதையை கேட்கலையோ, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ ஹரியோடைய லீலைகளை யாருடைய காது கேட்கலையோ அது பாம்பு புத்து மாதிரி. பாம்பு புத்தில கூட ஓட்டு இருக்கு, ஓட்டை இருக்கு, ஏதாவது பிரயோஜனம் இருக்கு, அதனால நமக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. அது போலதான் இந்த காது, அதனால இந்த காதுக்கு ரொம்ப சக்தி இருக்கு. விஸ்வாமித்திரர் கண்கள்லாம் இருக்க மூடி பரம்பொருளை குறிச்சு ஓம் ஓம் கட்டுமையான தபம் செய்றார். ஓம் ஓம் பயங்கரமா அந்த தபம்லாம் எப்பேற்பட்ட நபர்கள் கூட நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு தபம். அது யார் பண்றாங்க, விஸ்வாமித்திரன். அந்த சமயத்துல மேனகா வராங்க, தேவமங்கை அப்சரஸ் வந்து தேவலோகத்துல இறங்கி வராங்க. விஸ்வாமித்திரர் கண்கள் எல்லாம் திறக்கவே இல்லை, கண்ணு திறந்து பார்த்தா தானே மேனகா வந்து தெரியும். ஆனா கண்ணே திறக்கல விஸ்வாமித்திர முனிக்கு தெரிஞ்சது, ஒரு மங்கை வந்து நம்ம முன்னாடி நடனம் ஆடுறாங்க. எப்படி தெரிஞ்சது, அவங்க கொழுத்து சத்தம் கேட்டு, அந்த கொழுத்து சத்தம் கேட்டு அந்த ஓசையெல்லாம் கேட்டவொடனே விஸ்வாமித்திர முனி கண்ணை திறந்து பார்த்தார். என்ன ஆயிடுச்சு, 10,000 வருஷம் போச்சு, அவ்வளவுதான். 10,000 வருஷம் பண்ண தபம்லாம் நொட்டி பொழுதுல போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த மேனகா கூட பல நாட்கள், விஸ்வாமித்திர பல வருஷங்கள், அந்த ஓரொரு தெய்வ வருஷங்களும் விஸ்வாமித்திரக்கு நொட்டி பொழுதுல போயிடுச்சு. அந்த அளவுக்கு அது புலன்பத்துல அந்த தேவமங்கையோட சந்தோஷமா இருந்தார். ரெண்டு பேரும் குழந்தை பிறந்தது, குழந்தை பிறந்தது அவங்க அம்மா டாட்டா சொல்லிட்டாங்க, நான் போயிட்டு வரேன், வேலை முடிஞ்சுது, நான் உங்க தபத்திலிருந்து வீழ வைக்கிறது தான் வந்தேன், நான் போயிட்டு வரேன்ட்டு போயிட்டாங்க, குழந்தைய விட்டுட்டு போயிட்டாங்க. கடைசியில் அந்த விஸ்வாமித்திர முனி தான் அந்த குழந்தைய வளர்த்து, அந்த குழந்தைய பெரிய ஒரு சாகுந்தலா அப்படின்னு சொல்லி ஒரு காவியம் நம்ம இலக்கியத்திலாம் படிக்கலாம், காளிதாசர் பயிர் அவர் எழுதினது சாகுந்தலா. அந்த மாதிரி விஸ்வாமித்திர முனி போன்றவங்க எல்லாம் தபம் செய்தவங்க கூட இந்த காதுனால வீழ்ந்துடுவாங்க, காதுக்கு ரொம்ப சக்தி இருக்கு. அதனால மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்துறது செயற்கையான முறையில பண்றது ரொம்ப கஷ்டம். செயற்கையான முறையில பண்றது, செயற்கையான முறையில் நான் எதுவும் கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன்னு இருக்கவே முடியாது, நான் எதுவும் பேச மாட்டேன், இன்னைக்கு மௌன விரதம், அதுவும் நிறைய பேர் பண்ணுவாங்க, இன்னைக்கு நான் மௌன விரதங்க ஒன்றும் பேச மாட்டேன், அப்ப நமக்கு தோணும் இன்னைக்குதான் சான்ஸ், அவன் மௌன வரதற்கால அவனை பாய வச்சு அவன் என்னெல்லாம் திட்டமோ போய் திட்டிடுவேன். இவர் எல்லாம் கேட்டுக்குவார், அடுத்த நாள் நான் நேத்துதான் மௌன விரதம் இருந்தேன், இன்னைக்கு என்னெல்லாம் பேசுனேன் நினைத்தேன்னு டபுள் மடக்கா வெளுத்து வாங்கிடும். அதனால இந்த வாய் இருக்கு இல்லையா, அதுக்கு ரொம்ப அழகா சுகதேவ் கோசாமி சொல்லுவார், இந்த வாய் யாருடைய வாய் வந்து கிறிஸ்தரை பற்றி பேசலையோ, கிறிஸ்தரை விட்டுட்டு ஹரிக்கதையை பேசாம வேறெல்லாம் பேசுது இல்லையா, அந்த வாய் என்னது கேட்டிருக்கீங்களா அதுக்கு முன்னாடி? தவளை, தவளை தெரியுமா? தவளை வந்து கூப்பிட்டே இருக்கும், யாரை கூப்பிடும்? பாம்பை இன்வைட் பண்ணும், பாம்பே இங்கேவா நான் இங்கே தான் இருக்கேன் என்ன சாப்பிட்டுக்கோன்னு. பாம்பு எங்கேயோ இருக்கும், அதுக்கு தெரியாது தவளை எங்கே இருக்குன்னு. இந்த தவளை சும்மா அதனால தான் சொல்றது தமிழ்ல ஒரு பழமொழி, தவளை தன்வாயால் கெடும். அது ஏன் சொன்னாங்க, இதான் காரணம், அந்த இருட்டில் வந்து தவளை சத்தம் போட்டே இருக்கும், பாம்புக்கு தெரிஞ்சு போகிற இங்கே தான் இருக்கு அப்படின்னு. அப்போ அதுவே பாம்பு மரணத்தை வர வச்சுக்கும், தவளையே மரணத்தை வரவேற்று வச்சுக்கும். அந்த அது போல தான் ஹரி கதையை விட்டுட்டு பகவானை விட்டுட்டு வேற எல்லாம் பேசணும், நம்ம மரணத்தை கூப்பிட்டு இருக்கோம், வாங்க வாங்க. அதனால அதுவும் செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு நம்ம கிட்ட? கண் இருக்கு. இந்த கண் என்ன சொல்லியிருக்குன்னா, நமக்கு எவ்வளவு அழகான கண்ணு. இந்த கண்ணு வந்து பகவானை தரிசிக்கிறதுக்காக பயன்படுத்தல அப்படின்னா, ஒரு தடவை கூட கிருஷ்ணருடைய அழகு, அவருடைய கண்கள், அவருடைய பா திருப்பாதம், அவருடைய தேகம், நம்ம இன்னைக்கு ராமாயணத்தில் படிச்சோம் ராமர் எப்படி இருப்பார்னு, அப்படி புஜங்கள்லாம் பறந்து விரிந்து, தோல் கண்டான் தோலை கண்டான், அவருடைய வால் கண்டான் வாளை கண்டான், முகம் கண்டான் மலரக் கண்டான், பாதம் கண்டான் சேவடி செய்தான், அப்படி ராமரை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல, அவ்வளோ அழகு. அந்த மாதிரி பகவானுடைய திருமுகத்தையும் அவருடைய விக்கிரகத்தையும் தரிசனம் செய்யலன்னு அந்த கண்கள், அது எந்த மாதிரினா, அந்த மயிர்பிள்ளையில் கூட ஒரு கண் இருக்கும் பாருங்க, மயிர்பிள்ளையில் கண் இருக்கா இல்லையா? அந்த கண் ஏதாவது பார்க்குமா? அதாவது பிரயோஜனம் இருக்கா? வெறுமனே அழகாக தான் இருக்கும் அவ்வளோதான், அதில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அது போல தான் இந்த கண்கள் வந்து பகவானை சேவிக்கலைன்னா, பகவானுடைய திருமுகத்தையும் அவருடைய தாமரை பாதங்களை பார்க்கலைன்னா, அந்த மயிர்பிள்ளையில் உள்ள கண் மாதிரி தான் சொல்கிறார். யார் சொல்கிறாங்க? சுகதேவ் கோஸ்வாமி. சுகதேவ் அவர் 12 மகாஜனங்களில் ஒருத்தர், பெரிய பக்தர் அவர். அவரை பற்றி இன்னொரு உபன்யாசம். அந்த மாதிரி நம்முடைய கண்கள், காது, வாய், இந்த ஓரொரு புலன்களை வந்து நம்ம கிருஷ்ணோடைய சேவையில் ஈடுபடுத்தணும். அப்படி செய்யலைன்னா அது என்ன பண்ணுவோம், அதுக்கு நேர்மாறான விஷயங்களை செய்யும். இந்த உலகத்தில் ரெண்டே செயல் தான், ஒன்று பக்தி சேவை, இல்லாட்டி புலன்களுக்கு சேவை. நம்ம ரெண்டில் ஏதோ ஒன்று பண்ணிட்டே தான் இருப்போம். ஒன்று பகவானுக்கு பக்தி சேவை பண்ணணும், பக்தி சேவை பண்ணதே நம்ம புலன்களுக்கு தான் சேவை பண்ணிட்டு இருப்போம். ரெண்டுல ஏதோ ஒன்று செய்துதான் ஆகணும், செயலே பண்ணாமல் இருக்க முடியாது. அதனால பேரளவு செயலை துறக்கிறதை காட்டிலும் கிருஷ்ணருக்காக செயலாற்றுறது ரொம்ப உயர்ந்ததுன்னு சொல்றார் கிருஷ்ணன். நீ எனக்காக செயலாற்றுறது ரொம்ப உயர்ந்தது அர்ஜுனா. ஏன்னா செயலை துறக்கிறது எல்லாராலும் முடியாது, இயலாத காரியம். இப்போ உள்ள கட்டத்தில், குறிப்பா இப்போ உள்ள காலகட்டத்தில் யாராலும் செயலை துறக்க முடியாது. நம்ம எல்லாருமே அந்த மாதிரி ஒரு பந்தப்பட்ட வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம ஏறக்குறைய பந்தப்பட்டு அந்த முடிச்சுல ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டுண்ட நிலையில வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம எல்லாம். அப்ப நம்மளால எல்லாம் செயலை துறக்க முடியாது. அப்ப என்ன பண்ணலாம், நம்ம செயலை பக்தியா மாத்திரலாம், அவ்வளவுதான். அது அப்படியே மாத்துறதுதான் விஷயம், வேற ஒண்ணுமே இல்லை. அன்றாட வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன ஓரொரு செயல்களையும் அப்படியே பக்தியா மாத்திடும். அந்த கலை தான் கிருஷ்ணர் சொல்லித்தர, வேற ஒண்ணுமே இல்லை. ஆச்சாரியரும் அதான் சொல்லித்தராங்க, நம்ம அன்றாட வாழ்க்கையில செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன செயலையும் அதுல பகவானை இணைச்சுக்கிட்டே வந்தோம்னா அதுதான் செயல். அதுக்குதான் கிருஷ்ண உணர்வில் செயல்படுதல். அதனாலதான் பிரபுபாதர் இந்த அத்தியாயத்துக்கு கர்மயோகம் கிருஷ்ண உணர்வில் செயல்னு தலைப்பு கொடுத்துருக்கார். நம்ம செய்யக்கூடிய செயலை வந்து எப்படி பகவானோடு இணைத்துக் கொள்றது, எப்படி கிருஷ்ண உணர்வோட செய்யறது. நமக்கு எல்லாருக்கும் உணர்வு இருக்கு, அது வந்து கிருஷ்ணருக்காக செய்யும் போது அது கிருஷ்ண உணர்வாயிடும். அப்படி கிருஷ்ணருக்காக செய்யலைன்னா அது புலன் உணர்வாயிடும், அவ்வளவுதான். ரெண்டே உணர்வு தான், ஒன்னு புலன் உணர்வு, இன்னொரு கிருஷ்ண உணர்வு. புலன் உணர்வை துறந்து கிருஷ்ணருக்காக செயலாற்றுறது கிருஷ்ண உணர்வு, அவ்வளவுதான் வித்தியாசம். எப்படியா இருந்தாலும் நம்ம எதையாவது நம்ம எப்படியா இருந்தாலும் நம்ம சந்தோஷமா இருக்கணும். ஆனா வெறுமனே நம் புலன்களை சந்தோஷப்படுத்த முயற்சி பண்ணா சந்தோஷமா இருக்க முடியாது. கிருஷ்ணருடைய புலன்களை சந்தோஷப்படுத்த நம்ம சந்தோஷமாடலாம். அதைத்தான் ஆச்சாரியர் சொல்லித்தரான். அந்த மாதிரி செய்யறவங்க, செயலை துறக்கிறவங்களை காட்டிலும் உயர்ந்தவங்க, அவங்க தான் உண்மையான துறவின்னே கிருஷ்ணர் சொல்றார். வெறுமனே செயலை துறக்கிறவன் உண்மையான துறவி இல்லை அர்ஜுனா. யார் ஒருத்தர் எனக்காக செயலாற்றணும் அவன் தான் உண்மையான துறவிங்கிற. அவர் எதுலையுமே பாதிப்படையறதில்ல. ஒரு பக்தன் எந்த சூழ்நிலை வந்தாலும் இரட்டிப்பு தன்மைகள் சொல்லுவாங்க. இரட்டிப்பு தன்மைகள்னா இன்பம், துன்பம், விருப்பு, வெறுப்பு, லாபம், நஷ்டம், வெற்றி, தோல்வி, அந்த ரட்டிப்பு தன்மையில் ஒரு பக்தன் பாதிப்படையவே மாட்டான். சாதாரண ஜனங்களுக்கு இதெல்லாம் தாங்க முடியாது. ரட்டிப்பு தன்மையில் ஒரு விஷயம் மட்டும் நம்ம எடுத்துக்குவோம், ஒன்று எடுத்துக்க மாட்டோம். இந்த மட்டும் வேணும் துன்பம் வேண்டாம், லாபம் மட்டும் வேணும் நஷ்டம் வேண்டாம், அப்புறம் விருப்பம் வேணும் வெறுப்பு இருக்கக்கூடாது, இன்பம் துன்பம் விருப்பம் லாபம் வெற்றி, எனக்கு வெற்றி தான் வேணும் தோல்வி வேண்டாம். பொதுவாக நம்ம எல்லாரும் இதைத்தானே விரும்புவோம், எனக்கு இன்பம் வேணும், எனக்கு வெற்றி வேணும், எனக்கு லாபம் வேணும், எனக்கு சந்தோஷம் வேணும், எனக்கு என்னுடைய விருப்பங்கள்லாம் நிறைவேறணும், அப்படிதான் நம்ம விரும்புவோம். ஆனா ஒரு பக்தனை எந்த ஒரு சூழ்நிலையில போட்டாலும் அவன் வந்து அதுல அதனால பாதிப்படைகிறது. அதுதான் சிவபெருமான் வந்து ஸ்ரீமத் பாகவத புராணத்துல ரொம்ப அழகா சொல்லுவார். ஒரு பக்தனுடைய தெய்வீகமான குணத்தை வந்து ரொம்ப அழகா வர்ணிக்கிறார் சிவபெருமான். சித்திரகேதுன்னு ஒரு பக்தர், இந்த சித்திரகேது வந்து பகவான் மேல ரொம்ப பக்தி உள்ளவர். நம்ம ஏற்கனவே சித்திரகேதுடைய சரித்திரம் ஒரு தடவை இங்க நான் சொல்லியிருக்கேன், கேட்டவங்க யாரா இருக்கீங்களா? சித்திரகேது மகாராஜ் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஓகே, சித்திரகேது மகாராஜ் வந்து ஹரிபக்தி பண்ணி நல்ல பக்தர் ஆயிடுவார். அப்படி பக்தி பண்ணி அவர் அந்த உடலை விட்டு வைகுண்டம் போறார். அவர் இவ்வளவு நாள் செய்த பக்தியோட பிராய்ச்சித்தம் அவருடைய பலனா அவர் அந்த உடலை விட்டு அவருடைய ஆத்மா வந்து எங்க போகுது? வைகுண்டத்துக்கு போறார். அப்படி வைகுண்டத்துக்கு போற வழியில பல கிரகங்களை தாண்டி போகணும். இப்ப எப்படி நம்ம வந்து இங்க இருந்து சென்னைக்கு போற வழியில விழுப்புரம் உளுந்தூர்பேட்டையில தாண்டிதான் போகணும். அந்த மாதிரி பக்தி செய்யறவங்க பகவானுடைய வைகுண்ட லோகத்துக்கு போனா பூர் லோகம், சொர்க்கலோகம், தபோலோகம், ஜனலோகம், மகர லோகம் இதெல்லாம் தாண்டி பிரம்மலோகத்தையும் தாண்டி கைலாசத்தையும் தாண்டி வைகுண்டத்துக்கு போகணும். அப்படி சித்திரகேது மகாராஜா வந்து வைகுண்டத்துக்கு போயிட்டு இருக்கிறார். போற வழியில ஒரு அருமையான காட்சி, அற்புதமான காட்சி சித்திரகேது பாக்குறார். கைலாசத்துல ஆயிரக்கணக்கான ரிஷிகள், முனிவர்கள், நாரத முனிவர், வியாசர் போன்ற பெரிய பெரிய பாகவதர்கள் எல்லாரும் சிவபெருமான சூழ்ந்து உட்கார்ந்து இருக்காங்க கீழே. அப்ப சிவபெருமான் ஒரு பெரிய மரத்து ஆலமரத்துக்கு அடியில் உட்கார்ந்துருக்கார். அவருடைய மடியில உமையால் பார்வதி தேவி வீட்டு இருக்காங்க. பார்வதியை ஒரு கையில ஆலிங்கனம் பண்ணிட்டு சிவபெருமான் ரொம்ப அழகா பகவான் லீலைகளை பேசிட்டு இருக்காரு. பகவான் எப்படி, பகவானுடைய குணங்கள் எப்படி, அவருடைய அழகு அப்படி ரொம்ப அற்புதமா வர்ணிச்சிட்டு இருக்காரு. யாரு? எங்க? கைலாசத்துல. யார் இதை பாக்குறாங்க போகும்போது? சித்திரகேது எங்க போறாரு? வைகுண்டம். அப்படி சித்திரகேது வைகுண்டத்துக்கு போற வழியில சிவபெருமானை பார்த்தார். இப்பெல்லாம் அழகா பகவானுடைய லீலைகளை வர்ணிக்கிறாரு அப்படின்னு பார்த்து அவர் சந்தோஷமாயி பக்கத்துல உமையால அப்படி ஆலிங்கனம் பண்ணியிருந்தார். கொஞ்சம் ஒரு வேடிக்கையா சிரிச்சிருவார். ஒரு பாகவத கதைகளை இவ்வளவு அழகா பேசுற உமையால ஒரு கையில் ஆலிங்கனம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சிரிச்ச உடனே அவர் தவறா ஒன்றும் சிரிக்கல, ஏதோ மனதுல தோணுச்சு. அவருடைய எண்ணம், அவருடைய எண்ணம் என்னன்னா, சிவபெருமான் எவ்வளவு ஒரு உன்னதமான பக்தரா இருக்கணும், பக்கத்துல உமையால் இருக்கும் போதும் அவளை ஆலிங்கனம் செய்திருக்கும் போதும் பகாடை நிலையில இவ்வளவு அழகா பேசுறாரு, சாதாரண ஒரு மனுஷனால் இதை செய்ய முடியாது. அவர் எதுக்கு மேல ஒரு பற்றுதல் கிடையாது, அவர் தீரன், அவர் ரொம்ப உறுதியானவர் அப்படிங்கிற அந்த மனோபாவத்துல சிவமாடிய மகிமைகளை நினைச்சு சித்திரகேது சிரிச்சார். ஒரு விளையாட்டா சிரிச்சார். சிவபெருமானுக்கும் தெரியும் சித்திரகேதோட நிலை என்ன. சித்திரகேது ஒரு சுத்த பக்தர், அவர் வைகுண்டத்துக்கு போயிட்டு இருக்கிறார். அப்படி போகும்போது பார்வதி தேவிக்கு கோபம் வந்துடும். இவர் என்ன என்னுடைய கணவரை பார்த்து சிரிக்கிறாரு? அப்ப இவருக்கு எவ்வளவு ஒரு அகங்காரம் இருக்கணும், என்னுடைய கணவன் இவர் சாதாரணமா நினைச்சு சிரிக்கிறாரா? உடனே உமையால் சபிச்சிருவாங்க, நீ ஒரு ராட்சசனா போகணும். எங்க போறவர? வைகுண்டத்துக்கு போறவர. யாரு சபிச்சாங்க? பார்வதி தேவி, நீ ஒரு ராட்சசனா போகணும்னு சபிச்சிட்டாரு. அடுத்த அடி வைகுண்டம் தான். அங்க போயிட்டு இருக்கிறவருக்கு என்ன சாபம் கிடைச்சது? சரி, இப்ப சித்திரகேது நினைச்சிருந்தா என்ன பண்ணலாம்? அவர் ஒரு சுத்த பக்தர், அவருக்கும் தப வாழ்க்கை வாழ்ந்தவர், பகவானுடைய நினைப்பை தவிர வேற எதுவுமே கிடையாது அவருக்கு. அவர் நினைச்சா என்ன பண்ணலாம்? திரும்பவும் சபிக்கலாம். நான் ஒரு ராட்சசியா போனா, நீ நான் ராட்சசனா போனா, நீ ஒரு ராட்சசியா போன சபிக்கலாம். ஆனா சித்திரகேது அப்படியே கை கூப்பி உமையாள்கிட்ட பிரார்த்தனை செய்வாங்க. பார்வதி தேவிட்ட, தாயே நீ சொன்னபடி அப்படியே ஆகட்டும், நான் வந்து ராட்சசனா போறேன் அப்படின்னு சொன்னேன். பார்த்தோன்னே பார்வதிக்கு ஆச்சரியமா இருக்கும், என்னடா நான் இவனை ஒரு ராட்சசனா போன்னு சொன்ன சந்தோஷமா ஏத்துக்கிறாரு. சிவபெருமானுக்கு தெரியும் சித்திரகேதோட நிலை என்னன்னு. சிவபெருமானும் அமைதியா இருந்துருவார். அதுக்கப்புறம் சித்திரகேது வைகுண்டத்துக்கு போகாம ஒரு ராட்சசனா போடுவார். இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஏன் பகவான் அவரை காப்பாத்தல? அவ்வளவு ஒரு நல்ல பக்தர், எவ்வளவோ தபங்கள் செய்து விரதங்கள் இருந்து புண்ணியங்கள்லாம் செய்து பக்தியெல்லாம் பண்ணி தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் திறந்து தன்னுடைய உடமைகள் எல்லாம் திறந்து பகவான் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற கடைசி நிமிஷத்துல வைகுண்டத்துக்கு அடுத்த அடி வைகுண்டம் தான். அவர் அவர் கைலாசு தாண்டி அடுத்து நுழையக்கூடிய வைகுண்டம் அந்த நிலையில சபிக்கப்பட்டார். ஏன் கிருஷ்ணர் இப்போ ஒரு பகவானுக்கு கருணையே கிடையாதா? நம்ம எல்லாம் சொல்லிடுவோம் பெருசா ஒண்ணும் பக்தி பண்ண மாட்டோம், ஒரு மாலை ஜபிக்கிறதுக்கு நம்ம உயிரை கொடுத்து பிரச்சாரம் பண்ண வேண்டியிருக்கு, ஒரு மாலை ஜபிக்கிறதுக்கு நமக்கு போதாத கஷ்டமா இருக்கு இல்லையா, 16 மாலை ஜபிக்கிறது. கிருஷ்ண பக்தி இயக்கத்துல பிரபுபாதர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 16 மாலை, அந்த 16 மாலை பக்தர் ஜபிக்கிறது ஒரு பெரிய மலையே நகர்த்துற மாதிரி இருக்கும். ஓ 16 மாலை எப்படா முடியும்? அந்த மாதிரி நம்ம பக்தி பண்றோம். ஆனா சித்திரகேது பண்ண பக்தி அப்பேற்பட்ட பக்தனுக்கு ஒரு சோதனை. ஆனா சித்திரகேது அது பகவானுடைய கருணையா எடுத்துக்கிட்டார். சரி ஒருவேளை என்னுடைய முன்ஜென்ம கர்மமா இருக்கும், நான் ஏதோ ஒரு பாவம் செய்திருக்கணும், அதனாலதான் இன்னைக்கு பார்வதி தேவி மூலமா எனக்கு சாபம் வருது. ஏன்னா உண்மையில பார்வதிக்கும் எனக்கும் எந்த ஒரு மனஸ்தாபமும் கிடையாது, எந்த ஒரு விரோதமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன சபிக்கிறாங்கன்னா இது ஒருவேளை பகவானுடைய விருப்பமா இருக்கும். பகவானுடைய விருப்பம் இல்லாம எப்படி இந்த உலகத்துல ஏதோ ஒரு காரியம் நடக்குமா? இல்லாமே அவருடைய அனுமதி இல்லாம அவருடைய விருப்பம் இல்லாம நடக்காது. அப்போ ஒருவேளை பகவான் விரும்புறான் அவன் ராட்சசனா போட்டுன்னு அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அது வந்து அந்த வரத்து சாபத்தை கூட வரமா எடுத்துக்கிட்டார் சித்திரகேது. ஒரு ராட்சசனா போனார். இந்த பக்தி சேவையுடைய மகத்துவம் என்னன்னா ஒருத்தர் என்னதான் ஒரு சிறிய சேவை பண்ணா கூட சின்னதா ஒரு சேவை, கோயில்ல வந்து சுத்தம் செய்யறது, பூ கட்டுறது, காய்கறி நறுக்கிறது, ஜெகநாதர தரிசனம் பண்றது, அவருடைய நாமங்களை ஜபிக்கிறது, எந்த ஒரு சேவையா இருந்தாலும் பக்தர்களுக்கு நமஸ்கரிக்கிறது, பக்தர்கிட்ட இருந்து கேட்கறது இல்ல ஒரு சின்ன சின்ன சேவை தான். தினமும் அன்றாட காலையில் இருந்து துளசியை நமஸ்கரிக்கிறது, துளசிக்கு ஜலம் விடுறது, கோயிலை சுத்தி பலம் வர்றது, கோயிலை பார்த்து தரிசிக்கிறது, எந்த ஒரு சின்ன சேவை பண்ணாலும் அதோடைய பலனை வந்து அந்த பக்தன் இழக்க மாட்டார். பகவான் வந்து எப்படியா இருந்தாலும் அவங்க கூட அன்பு பரிமாற்றம் செய்வார். அந்த சேவையுடைய பலன் என்னன்னா நம்ம செய்யக்கூடிய ஒரு ஓரொரு சிறிய சேவை கூட பெரிய சேவையை பத்தி சொல்லவே வேண்டாம். அப்படின்னா நம்ம வந்து எப்பவுமே பகவானுக்கு சேவை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. நம்ம ஏதோ சின்ன சின்ன சேவை நம்மளால முடிஞ்ச சேவை பண்றோம். அப்படி சின்ன சேவை பண்றவங்களுக்கு கூட பகவான் வந்து விட்டுற மாட்டார். சல்பம் அப்பியச தர்ம சேத்ராயதே மகதோ பயார். யாராவது கொஞ்சமா முயற்சி பண்ணி பக்தி பண்ணா கூட பகவான் என்ன பண்ணிடுறாரு, அவர் மிகப்பெரிய பயங்கரமான ஆபத்திலிருந்து காப்பாத்திடுவார். அப்ப சித்திரகேதுக்கு ஏற்பட்ட பயங்கரமான ஆபத்து, அவர் பெரிய ராட்சசனாவே போயிட்டார். ஆனா பகவான் என்ன பண்ணார்னா அவர் ராட்சசனா போனாலும் அவர் உடல் தான் ராட்சசனா இருந்தது, அவருடைய மனம் புத்தி செயல்கள்லாம் பகவான் நினைச்சிட்டு இருந்தது. அவர் வந்து சித்திரகேது மகாராஜ் விருத்ராசுரன் ஒரு பெரிய அசுரன் ஆயிடுவார். விருத்ராசுரனை கண்டா மூன்று உலகத்தில் உள்ளவங்க பயந்துக்குவாங்க. ஒரு சமயம் இந்திரனுக்காக இந்திரனை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு பிராமணர் யாகம் செய்வார். அது மந்திரங்களை சரியா பயன்படுத்த சமயத்தில் அந்த யாகுண்டத்துல ஒரு பயங்கரமான அசுரன் தோன்றுவார். பெரிய சூளாய திருதண்டத்தோட கண்ணெல்லாம் பார்த்தா அப்படி நெருப்பு போரி மாதிரி, அப்படி கரு நிறத்துல பயங்கரமான அசுரன். தேவர்கள்லாம் பயந்து இங்கி அங்கி ஓடினாங்க. விருத்ராசுரன் அவங்கள யுத்தத்துக்கு கூப்பிட்டாங்க. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கடுமையான யுத்தம் நடந்தது. விருத்ராசுரனை ஜெயிக்கவே முடியல அவங்கனால. ஒரு பெரிய காலனி போல, ஒரு யமராஜனை போல, மரண தேவனை போல விருத்ராசுரன் அவங்க முன்னாடி இருக்கார். தேவர்கள்லாம் பயந்து ஓடுறாங்க, நிறைய பேர் உயிருக்கு பயந்து ஓடுறாங்க. அசுரர்கள்லாம் ஒரு பக்கம் தேவர்களால் தாக்கப்பட்டு உயிருக்கு பயந்து ஓடுறாங்க. அப்ப விருத்ராசுரன் சொல்றாரு, அசுரர்களே கோழைகளே உயிருக்கு பயந்து ஓடாதீங்க, யுத்தத்துல வீர மரணம் அடைகிறது வந்து சொர்க்கத்தை தரும் அப்படின்னு விருத்ராசுரன் ரொம்ப தைரியமா வந்து சண்டை போடுறாரு. அவர் கொடுத்த ஒரு அடியில் ஐராவதம் கப்பையெல்லாம் கட்டி உருண்டு ஓடும். ஐராவதம் என்னது? இந்திரனுடைய யானை. அப்படி எல்லாம் கதி கலங்கி போய் தேவர்கள்லாம் உயிருக்கு பயந்து இடத்துக்கு பயந்து நேரா பிரம்மாட்ட வந்து முறையிடுவாங்க. இப்ப பிரம்மாவுடைய தலைமையில எல்லா தேவர்களும் பகவான்கிட்ட போய் பிரார்த்தனை செய்வாங்க. பகவானே இந்த விருத்ராசுரன் எங்களை காப்பாத்துங்க, அவன் ஒரு பெரிய காலனை போல யமனை போல நிக்கிறான் எங்க முன்னாடி, அவனை எங்களால ஜெயிக்கவே முடியல அப்படின்னு யாரு சொன்னாங்க? தேவர்கள்லாம் யார்கிட்ட சொன்னாங்க? பகவான்கிட்ட வந்து பிரார்த்தனை செய்றாங்க. இப்ப பகவான் சொன்னாரு, நீங்க அவரை கண்டு ஒண்ணும் பயந்துக்காதீங்க, அவன் என்னுடைய பக்தன் தான், அதனால பயந்துக்காதீங்க. சரி அப்ப கேட்டாங்க, அவனை கொள்றதுக்கு ஏதாவது மார்க்கம் இருக்கா? எப்படி அவனை கொள்றது? அவனை பார்த்தாலே எங்களுக்கு பயமா இருக்கு. அப்ப பகவான் சொல்லுவார், அவனை சாதாரணமான அஸ்திரத்தை எல்லாம் கொல்ல முடியாது. அவனை கொல்லணும்னா நாராயண கவசம், நாராயண கவசத்தை வச்சுதான் அவனை கொல்ல முடியும். அப்ப அவர் சொல்வார், பகவான் பூலோகத்தில் தத்தீச்சின்னு ஒரு முனிவர் இருப்பார். தத்தீச்சி முனிவருடைய முதுகெலும்பு எடுத்து அதுல அதுல வஜ்ராயத்தில் அந்த அந்த முதுகெலும்பை வச்சு அதுல நாராயண கவசத்தை பிரதிஷ்டை பண்ணி அப்பதான் உன்னால விருத்தாசனை கொல்ல முடியும் இந்திரா, இல்லாட்டி உன்னால அதை செய்ய முடியாது. தத்தீச்சி முனிவர் போன்றவங்கள மற்றவருடைய நன்மைக்காக வாழ்றவங்க, நீ இப்ப அவருடைய முதுகெலும்பு தானம் கேளு அப்படின்னு பாருங்க. எந்த ஒரு முனிவர்கள்லாம் எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்காங்க, பக்தர்கள் தங்களுடைய நலனை கூட கருதாம மற்றவருடைய நலனுக்காக தன்னுடைய உடலை கூட தியாகம் செய்ய தயாரா இருந்தார் தத்தீச்சி முனிவர். இந்திரன் வருவார், பகவான் சொன்ன உடனே அவருக்கு பிரார்த்தனை செய்துட்டு அவரை புகழ்ந்து பாடி நமஸ்காரங்கள்லாம் செய்துட்டு இந்திராதி தேவர்கள்லாம் வந்து தத்தீச்சி முனிவருடைய ஆசிரமத்துக்கு வந்தாங்க. தத்தீச்சி முனிவர் பண்றவங்களாம் முக்காலம் தெரிஞ்சவங்க. அவர்கிட்ட வந்து கேட்டாங்க, முனிவரே இந்த லோக நன்மைக்காக தேவருடைய நன்மைக்காக உங்க முதுகெலும்பை நீங்க எங்களுக்கு தானமா கொடுக்கணும். தத்தீச்சி முனிவர் உடனே தியானத்தில் அமர்ந்து தன்னுடைய மனது புத்தியெல்லாம் பகவான் மேல தியானம் செய்து அந்த உடலை எரிச்சு பசுமாக்கிட்ட. அவர் தன்னுடைய சக்தியினால தன்னுடைய யோக சக்தியினால அவருடைய உடல் எல்லாம் எரிந்ததுக்கு அப்புறம் அந்த முதுகெலும்பை வந்து இந்திரனுக்கு தானம் செய்தார். எந்த அளவுக்கு ஒரு கருணை வாய்ந்தவராக இருக்கணும், பிறருடைய நன்மைக்காக தன்னுடைய உயிரை உடலை கூட தியானம் செய்தார், தியாகம் செய்தார். யாரு? தத்தீச்சி முனிவர். அந்த அவருடைய முதுகெலும்பை எடுத்துட்டு வந்து அதுல வந்து வஜ்ராயுதத்தில் பொருத்தி அதுல நாராயண கவசத்தை பிரதிஷ்டை பண்ணி இந்திரன் ரொம்ப சக்தியோட வந்தான். அப்ப இந்திரனுக்கு ஒரு பயம் கூட, இப்படிதான் நான் இந்த அசுரனை கொள்றது, இவன் அசுரன் மட்டும் இல்ல ஒரு பிராமணனும் கூட, இவனோட பிராமணனுடைய புதல்வன், இவனை எப்படி நான் கொள்றது அப்படின்னு இந்திரனுக்கு ஒரே தயக்கம். அப்போ விருத்ராசுரன் சொல்லுவார், விருத்ராசுரன் ஒரு அசுரன், அவர் இந்திரன் சொல்றார், இந்திரா எனக்கு சொர்க்க போக வாழ்க்கையில எல்லாம் ஆசை இல்லை, எனக்கு தேவலோக உன்னுடைய தேவேந்திரனுடைய பதவி வேண்டாம், எனக்கு எனக்கு மூன்று உலகமும் வேண்டாம், எனக்கு சொத்து வேண்டாம், எனக்கு எந்த ஒரு கிரகமும் வேண்டாம், நான் அதுக்காக எல்லாம் உங்ககிட்ட வரல, எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை, அதெல்லாம் நீயே வச்சுக்கோ, நீ என் கூட யுத்தம் செய், தைரியமா யுத்தம் செய்யணும். அப்போ இந்திரனு கூட சந்தேகம், இந்த ஆயுதத்தால் அவனை கொல்ல முடியுமா அப்படின்னு. அப்ப விருத்ராசன் சொல்லுவார், உனக்கு உன் ஆயுதத்து மேல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியும் அதுல நாராயணோட கவசம் பொருத்தப்பட்டிருக்கு, நீ தைரியமா என்ன வதம் செய்யலாம். அப்படி விருத்ராசுரன் தன்னுடைய உடலை வந்து தேவருடைய நன்மைக்காக அவருடைய உடல் வந்து வஜ்ராயத்தினால அழிக்கப்பட்டது, ஆனா அவருடைய ஆத்மா வைகுண்டது. அவருக்கு தெரியும் இந்த உடல் அழிவுறதுனால நான் அழிவடைய போறதில்லை, இந்த உடல் அழிகிறதுனால நான் அழிவடைய போவதில்லை, நான் நித்தியமானவன், நான் அழிவற்றவன், நான் என்றும் வியாபித்திருப்பவன், நான் என்றும் நிலையானவன், ஆத்மா நித்தியமானவன், என்றும் நிரந்தரமானவன், என்றும் வியாபித்திருப்பவன், நிலையானவன், அவன் அழியப்படுவதும் இல்லை, அழிக்கப்படுவதும் இல்லை, எந்த ஆயுதத்தாலும் ஆத்மாவை அழிக்க முடியாது. இதெல்லாம் இரண்டாவது அத்தியாயத்தில் நம்ம ஏற்கனவே உபன்யாசத்தில் படிச்சிருக்கோம். அந்த மாதிரி விருத்ராசுரன் அந்த உடலை விட்டு திரும்பவும் வைகுண்டம் பகவானே வந்து அவரை வைகுண்டத்தை கூட்டிட்டு போற. அப்ப சிவபெருமான் சொல்வார் பார்வதிட்ட, பார்வதி நீ அவனை சபிச்சியே, பாத்தியா அந்த பக்தனுடைய குணத்தை, அவன் ஒரு அசுரனா இருந்து கூட அவனுக்கு எதுக்குமே பட்டுதல் கிடையாது, அவனுக்கு அவன் சொர்க்க தேவலோக பதவியை அனுபவிக்கணும்னோ, இல்ல மூன்று உலகத்துக்கும் சக்கரவர்த்தி ஆகணும்னோ, இல்ல எல்லா உலகவாசிகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வரணுங்கிற எண்ணம்லாம் அவனுக்கு இல்ல. அவனுக்கு ஒரே ஒரு எண்ணம், நான் இந்த உடலை விட்டு வைகுண்டத்தில் போய் பகவானுக்கு கைங்கரியம் சேவை பண்ணணும், அதுதான் விருத்தாசுரன். அப்படி இந்த விருத்தாசுரன் அந்த உடலை விட்டு போகும்போது சிவபெருமான் சொல்றார் சித்திரகேதுடைய மகிமைகளை, ஒரு பக்தனை எந்த சூழ்நிலையில வைத்தாலும் நாராயண பரவ சர்வே நக்ஷண பிபியதே சொர்க்க அபவர்க்க நரகேசு அபித்துல்யார்த்த தர்சனா, பகவான் சில சமயங்களில் தன்னுடைய பக்தனை எந்த சூழ்நிலை வேணாலும் வைக்கலாம், அவருக்கு அதே அதிகாரம் இருக்கு, அவருக்கு தன்னுடைய பக்தனுடைய புகழ் இந்த உலகத்துக்கு தெரியணுங்கிறதுக்காக தன்னுடைய பக்தர்களை எந்த சூழ்நிலையில போட்டாலும் அவங்க பக்தி பாதை விட்டு விலகி போக மாட்டாங்க, அவங்க வந்து பகவானுடைய தாமரை பாதங்களை விளக்க மாட்டாங்க அப்படின்னு தன்னுடைய பக்தருடைய மேன்மையை இந்த உலகத்துக்கு காமிக்கணுங்கிறதுக்காக விருத்ராசுரன் சித்திரகேதுடைய மகிமையை பகவான் இந்த உலகத்துக்கு காமிச்சார். எப்பேற்பட்ட ஒரு பக்தர் அவர். அப்ப சிவபெருமான் சொன்னாரு, நாராயண பரவ சர்வே, நாராயண பரானா நாராயணுடைய பக்தர்கள், பகவானுடைய பக்தர்கள், நான் குதக்ஷண பிபியதே, அவங்க எதுக்கு மேலேயும் பயமோ வருத்தமோ கிடையாது அவங்களுக்கு, அவங்கள சொர்க்கத்துல போட்டாலும் சரி, நரகத்துல போட்டாலும் சரி, பூலோகத்துல போட்டாலும் சரி, பாதாளத்துல போட்டாலும் சரி, சொர்க்க அபவர்க்க, சொர்க்கம்னா தேவலோகம், அப்புறம் கீழ உலகங்கள், இந்த மாதிரி பூமி மாதிரி கீழ உலகங்கள் இருக்கு, ஒரு பக்தனை எந்த ஒரு சூழலில் வைத்தாலும் சொர்க்க அபவர்க்க நரகேச்சு அவன் நரகத்துல போட்டாலும் சரி அபி துல்லியார்த்த தர்சனா அதெல்லாம் அவன் பொருட்படுத்தாம பகவானை தியானிச்சுட்டு இருப்பான். எந்த சூழலும் வச்சான் அந்த மாதிரி பக்தர்கள்லாம் வாழ்ந்திருக்காங்க. அவங்க யாரையுமே எதிரியா நினைக்கிறதே இல்லை. விருத்ராசுரன் வந்து இந்திரனை தன்னுடைய எதிரியா நினைக்கல. விருத்ராசுரனுக்கு தெரியும் இந்த இந்திரன் என்னை என்ன செய்திட முடியும், நான் ஆத்மா, நான் கிருஷ்ணருடைய சேவகன். அந்த மாதிரி ஓரொரு பக்தர்களும் வாழ்ந்திருக்காங்க. விருத்ராசுரன், இன்னொரு பக்தர் இருந்தார், அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய சகாக்கள் ஒருத்தர். சைத்தன்ய மகாபிரபு ஒரு நாள், சைத்தன்ய மகாபிரபு எப்பவுமே வந்து தன்னை ஒரு பக்தனாகவே காமிச்சுக்குவார் இந்த உலகத்தில். அவர் வந்து தான் பகவான்கிறத காமிக்கவே மாட்டார். ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு ஒரு பக்தனுடைய கதாபாத்திரத்தை ஏத்துனதுனால அவர் ஒரு பக்தனாவே வாழ்ந்து காமிச்சார். அவர் அதுக்காகவே தோன்றினார். ஒரு பக்தன் எப்படி இருக்கணும், அவன் பகவானை எப்படி சரணடையணும், அவன் எப்படி பகவானுக்கு பக்தி செய்யணும், இதையெல்லாம் இந்த உலகத்துக்கு எடுத்து காமிக்கிறதுக்காக ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஒரு பக்தராகவே வாழ்ந்து காமிச்சார். ஆனா சைத்தன்ய மகாபிரபு ஒரே ஒரு நாள் மட்டும் ஸ்ரீவாஸ் தாக்கூர்ங்கிற ஒரு ஆச்சாரியர் வீட்டில், ஸ்ரீவாஸ் தாக்கூர் இந்த பஞ்சதத்துவல ஒருத்தர் இங்க இருக்கார், ஸ்ரீவாஸ்தாவுடைய வீட்டுக்கு வந்தார். அன்று ஒரு நாள் மட்டும் சைத்தன்ய மகாபிரபு அவருடைய பூஜை அறையில விஷ்ணு உட்காரக்கூடிய ஆசனத்தில் ஏறி உட்கார்ந்துகிட்டார். என்று நான் தான் விஷ்ணு, நான் தான் அந்த கிருஷ்ணர், நான் தான் அந்த பகவான். எல்லா பக்தர்களையும் கூப்பிட்டார், உங்களுக்கு எல்லாம் என்னென்ன விருப்பம் இருக்கு, நீங்க என்னெல்லாம் அடையணும்னு விரும்புறீங்க, உங்களுடைய விருப்பங்களை எல்லாம் நான் பூர்த்தி செய்யறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பக்தர்கள் பக்தி செய்தாங்க. சைத்தன்ய மகாபிரபுடைய பக்தர்கள், அவருடைய சகாக்கள் எல்லாருமே அவ்வளவு அன்பு செய்தாங்க பகவான் மேல. அதுல ரொம்ப திருப்தியாயி சைத்தன்யமாக சொன்னார், ஒவ்வொரு பக்தரையும் கூப்பிட்டார், உனக்கு என்ன வேணும். அவங்க என்ன கேட்பாங்க, எனக்கு ஒண்ணுமே வேண்டாம். ஒரு பக்தர், அவர் பேர் கொலவச்ச ஸ்ரீதரா. கொலவச்ச கொலைன்னா அந்த வாழைப்பழம் வாழைப்பூ எல்லாம் விற்கிறவர். நவதீபத்துல மேற்கு வங்காளத்துல ஒரு சாதாரண வியாபாரி, ஆனா ரொம்ப நேர்மையானவர், ரொம்ப எளிமையானவர், ரொம்ப பணிவானவர். அவர் யாருக்கும் பேரம் கூட பேச மாட்டார். அவர் நியாயமான விலை சொல்லுவார், விருப்பப்பட்டு வாங்கிட்டு போய்க்கலாம். அந்த மாதிரி ஒரு வியாபாரம் செய்வார். அப்படி வரக்கூடிய வருமானத்து கூட மூன்றுல ஒரு பாகம் கங்கையோடைய பூஜைக்காக கொடுப்பார், கங்கை பூஜை செய்யறதுக்காக பயன்படுத்துவார். அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறவர். அவர் மேல ரொம்ப திருப்தியாயிருச்சு சைத்தன்ய மகாபிரபு. அவர் கூப்பிட்டாரு, குலவேஷ ஸ்ரீதரா, நீ ரொம்ப நல்ல பக்தர், நீ உனக்கு என்ன வர வேணும் கேளு. அவனுக்கு ஸ்ரீ அந்த பக்தருக்கு ஸ்ரீ கிருஷ்ணராஜ தர்சனம் கொடுத்தார் சைத்தன்ய மகாபிரபு. உனக்கு என்ன வர வேணும் கேளுனாரு. எனக்கு ஒரு வரமும் வேண்டாம் பகவானே, நான் எப்பவுமே உங்க தாமரை பாதங்களை தியானிச்சுட்டே இருக்கணும், அந்த ஒரு வரம் எனக்கு கொடுங்க போதும். அந்த மாதிரி சைத்தன்யம் அப்படி ஒவ்வொரு பக்தரும் அப்படிதான் கேட்டாங்க. அதுல ஒரு பக்தர் இருந்தார், அவர் பேர் வந்து வாசுதேவ் தத்தான்னு பேர். அந்த வாசுதேவ் தத்தா வந்து சைத்தன்யம் அப்படி கூப்பிட்டாரு. வாசுதேவ் தத்தா, நான் என்ன முழுவதும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன், நீங்க எப்படி வேணாலும் நடத்தலாம், நான் உங்களுடைய அடிமைன்னு சொன்னார். பகவானே வந்து தன்னுடைய பக்தன் என்ன சொன்னாரு, நான் வந்து என்னை முழுவதுமா உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன், நீங்க என்னை எப்படி வேணாலும் நடத்தலாம். அந்த அளவுக்கு சைத்தன்ய மகாபிரபு மேல பக்தி பண்ணவர் வாசுதேவ் தத்தா. அவர் வந்து கேட்டார் சைத்தன்ய மகாபிரபு, சைத்தன்ய மகாபிரபு கேட்டார், உனக்கு என்ன வரம் வேணும் வாசுதேவ். அவர் சொன்னார், எனக்கு இந்த ஒரு வரம் வேணும், ஜனங்க எல்லாம் உங்களை மறந்து எவ்வளவோ பாவகாரியம் செய்யறாங்க, எவ்வளவோ அநியாயங்கள் பண்ணாங்க, அக்கரங்கள் செய்யறாங்க, ரொம்ப கீழ்நிலையா வாழ்ந்துட்டு இருக்காங்க. சைத்தன்ய மகாபிரபு கேட்டுட்டு இருக்காரு அவர் சொல்றத. அவர் சொல்றாரு, எவ்வளவோ பக்தர்கள் பாவம், எவ்வளவோ மக்கள் பாவம் செய்யறாங்க, அவங்க பாவத்தையெல்லாம் நான் ஏத்துக்கிறேன், அவங்களை எல்லாரும் நீங்க வைகுடுத்து கூட்டிட்டு போங்கன்னு. ஜனங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்தையும் நான் ஏத்துக்கிட்டு நான் நரகத்துக்கு போய் கஷ்டப்பட தயாரா இருக்கேன், மகாபிரபு நீங்க எல்லாரையுமே வைகுடுத்து கூட்டிட்டு போங்கன்னு. அவ்வளவு ஒரு கருணை வாய்ந்தவங்க பக்தர்கள்லாம். சைத்தன்ய மாப்பு அப்பயே ஒரு கட்டி பிடிச்சி ஆலிங்கனம் பண்ணி அவரை சந்தோஷப்படுத்துவார். அந்த அளவுக்கு மற்றவங்க ஜீவகாரண்யம் அதான், மற்ற உயிர்வாளிகள் கஷ்டப்படுறதை கூட பார்த்து ஒரு பக்தனால சந்தோஷமா இருக்க முடியாது, அந்த அளவுக்கு இறக்கப்படக்கூடிய. இன்னொரு பக்தர் இருந்தார், ஏற்கனவே நம்ம சைத்தன்யமா தென்னிந்திய யாத்திரையில பேசிட்டு இருந்தோம். வாசுதேவ் விப்ரான்னு ஒரு பிராமணர், அவருக்கு உடம்பெல்லாம் தொழுநோய் வந்துடும், உடலெல்லாம் தொழுநோய் வந்து சீல் வடிஞ்சு, சீல்ல ரத்தமெல்லாம் வந்து, அதுல புழுக்கள்லாம் வந்து, புழுக்கள்லாம் இங்கே இங்கே மேலையெல்லாம் ஓடி கீழெல்லாம் விழுந்து, ரொம்ப நரக வேதனையா இருக்கு. அந்த மாதிரி வேதனையெல்லாம் நம்ம அனுபவிச்சதே இல்லை. உடம்புல ஒரு சின்ன காயம் ஏற்பட்டா கூட நம்மளால தாங்க முடியாது. ஆனா இவருக்கு உடம்பெல்லாம் தொழுநோய் வந்து, உடம்பெல்லாம் சீல் வடிஞ்சு, அந்த சீல் எல்லா பக்கம் புண்ணெல்லாம் ஆகி, அது துர்நாற்றம் வீசி, அதுல புழுக்கெல்லாம் வந்துடும், புழுக்கெல்லாம் வந்து இங்கே அங்கே, அந்த புழு கீழே விழுந்துடும், அந்த கீழே விழுந்த புழு எடுத்து தன் உடல்ல திரும்ப விட்டுக்கு வராது. அவர் நினைச்சாரு, எனக்கு எப்படி நான் ஒரு ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மாக்கு எப்படி இந்த உடல்ல இருக்க அருகதை இருக்க உரிமை இருக்கோ அதே போல அந்த புழுவுக்கும் இந்த உடல்ல இருக்க உருகதை உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புழு எடுத்து திரும்பவும் தன் உடல்ல விட்டு அந்த அளவுக்கு ஒரு புழு மேல கூட கருணை உள்ளவர். அவரை பார்த்து சைத்தன்ய மகாப்பிரபு வந்து அவர் வரும்போது சைத்தன்ய மகாப்பிரபு போயிடுவார் அங்கிருந்து. அவருக்கு ரொம்ப ஆசை. சைத்தன்ய மகாப்பிரபு வந்து கூர்ம தேசம் வந்திருக்காரு, கூர்ம பிராமணரோட வீட்டில் இருக்காரு தெரிஞ்சுட்டு ரொம்ப சந்தோஷமா ஓடி வந்தார். எப்படியாவது மகாப்பிரபு தர்சனம் பண்ணணும். ஆனால் அவர் வரதுக்குள்ள சைத்தன்ய மகாப்பிரபு போயிடுவார், கட்டடி அழுவார். ஜோ நான் இவ்வளவு ஒரு துர்பாக்கியசாலியா, எனக்கு பாக்கியமே கிடையாது, என்ன மாதிரி ஒரு துர்பாக்கியசாலி இந்த உலகத்திலேயே கிடையாது, நான் சைத்தன்ய மகாப்பிரபு தரிசனம் பண்ண முடியலையே, நான் என் உயிர் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், நான் இறந்து நான் வந்து தற்கொலை செய்துக்கிறது தான் சரி, எனக்கு எந்த உயிர் வாழ்ந்து எந்த ஒரு அருகதையும் கிடையாது, நான் ரொம்ப துர்பாக்கியசாலி அப்படி கதறி அழுதார். ஆனா அவருக்கு சைத்தன்ய மகாப்பிரபு ரொம்ப பக்தி இருந்தது. அவருடைய பக்தியினால அவர் வரதுக்குள்ள சைத்தன்ய மகாப்பிரபு அங்கிருந்து போயிடுறாரு. ஆனா அந்த அளவுக்கு அவருக்கு பக்தி இருந்தது, அவருடைய பக்தி திரும்பவும் சைத்தன்ய மகாப்பிரபு அங்க கூட்டிட்டு வந்தது. வந்த உடனே சைத்தன்ய மகாப்பிரபு பார்த்த உடனே அவருக்கு உடம்பெல்லாம் நடுங்கிருந்து ரொம்ப சந்தோஷம் ஆனந்தத்தில் அப்படியே சாஸ்திரமா நமஸ்கரிச்சார் அவருடைய பாதங்கள்ல. சைத்தன்ய மகாப்பிரபு உடனே அவரை தூக்குனார். அவர் சொன்னார், என்ன தொடாதீங்க, நான் தீண்டத்தகாதவன், நான் ரொம்ப கீழ்நிலையானவன், நான் தீண்டத்தகாதவன், இது உடலெல்லாம் தொழுநோய் வந்து உடலெல்லாம் சீல் வடிஞ்சிட்டு இருக்கு. சைத்தன்ய மகாப்பிரபு சொன்னார், நீங்க என்ன தொடாதீங்க, நீங்க ரொம்ப சுத்தமானவர். சைத்தன்ய மகாப்பிரபு உடல் அப்படி உருக்கிய பொன்னிறத்துல இருக்கும், அவ்வளவு ஒரு தேஜஸ் அவ்வளோ அழகு. அவர் என்ன பண்ணார், அப்படியே அவரை பிடிச்சு இழுத்தார். அவர் சொன்னார், மகாப்பிரபு என்ன தொடாதீங்க தொடாதீங்க, என்னோட உடம்பெல்லாம் இப்படி இருக்கு தொடாதீங்க, அப்படியே பிடிச்சு அவரை கட்டி தழுவிக்கிட்டார் சைத்தன்ய மகாப்பிரபு. அவருடைய உடல்ல உள்ள அந்த சீல் ரத்தம் எல்லாம் அவருடைய சைத்தன்ய மகாப்பிரபு உடல்ல பரவிச்சு எல்லா பக்கம். ஆனா என்ன ஆயிடுச்சு, சைத்தன்ய மகாப்பிரபு அவரை வந்து சைத்தன்ய மகாப்பிரபு ஆலிங்கனம் பண்ண உடனே அவருடைய உடல் எல்லாம் அந்த வியாதி எல்லாம் குணமாயி அவருடைய உடல் வந்து உருக்கிய பொன்னிறத்துல மாறிடுச்சு. ஜெய் ஸ்ரீ சைத்தன்ய மகாப்பிரபு கி ஜெய். சைத்தன்யாவுடைய கருணையினால அவருடைய தேகம் அவ்வளவு அழகாயிருச்சு. அன்னைக்கு நம்ம கேட்டோம் இல்லையா, அதே போல நமக்கு உடம்பெல்லாம் தொழுநோய் வந்து ரத்தம் எல்லாம் வடிஞ்சு சீல் எல்லாம் வடிஞ்சு புழு எல்லாம் வந்துட்டு இருக்கு, சைத்தன்ய மகாப்பிரபு வந்து நம்மளை கட்டி தருவனா எப்படி இருக்கும், நமக்கு சந்தோஷமாய் உடல்லாம் குணமாயிடுச்சுன்னா எவ்வளவு சந்தோஷம் இருக்கு இல்லையா, நமக்குலாம் சந்தோஷம் இருக்கும்ல. ஆனா அவர் சொன்னாரு சைத்தன்ய மகாப்பிரபு, மகாப்பிரபு என்னையே குணப்படுத்தினீங்க, நீங்க நான் இப்படியே இருந்திருக்கலாமே, இப்படி என்ன இப்ப வந்து நீங்க என்னை குணப்படுத்திட்டீங்க, என் உடல் ரொம்ப அழகாயிருச்சு, நான் ரொம்ப இளமையாயிட்டேன், ரொம்ப தேஜஸா இருக்கேன். அப்ப ஜனங்கள்லாம் சொல்லுவாங்க, இவருக்கு சைத்தன்ய மகாப்பிரபு கருணை கிடைச்சிருக்கு, பாருங்க எவ்வளவு அழகா இருக்காரு, எவ்வளவு சைத்தன்ய மகாப்பிரபு இவர் ஆலிங்கனம் பண்ணியிருக்காரு, அப்படி என்ன எல்லாரும் புகழ்வாங்க, இந்த உலகத்தாரெல்லாம் என்ன புகழ்வாங்க, சைத்தன்ய மகாப்பிரபு நான் தரிசனம் பண்ணியிருக்கேன், சைத்தன்ய மகாப்பிரபு என்ன ஆலிங்கனம் பண்ணியிருக்காரு அப்படின்னு எல்லாருமே என்ன புகழ்வாங்க. அப்ப எனக்கு என்ன ஆயிடும், நான் தான் சைத்தன்ய மகாப்பிரபு பக்தர்லேயே ரொம்ப உயர்ந்தவன் கர்வம் எனக்கு வந்துடும், அதனால அந்த எனக்கு வேண்டாம், என்னை பழையபடி ஆக்கிறீங்க நீங்க, பழையபடி அந்த வியாதி உள்ளவனாவே என்ன ஆக்கிட்டு வேண்டாம் அப்படின்னா எனக்கு கர்வம் வந்துடும் மகாபிரபு, எனக்கு அகங்காரம் வந்துடும், எனக்கு கர்வம் வந்துடும், எனக்கு திரும்ப ஏன் இப்படி என்ன குணப்படுத்தினீங்க, ஏன் என்னுடைய உடலை நீங்க மாத்தினீங்கன்னு சைத்தனுடைய பாதங்கள் வந்து கதறி அழுதார். யாரு, வாசுதேவ் விப்ரா, விப்ரானா பிராமணர், வாசுதேவ் பிராமணர். அப்ப சைத்தன அவர் சொன்னார், வாசுதேவ் பிராமணா நீ என்னுடைய எப்பவுமே நித்தியமான சேவகன், உனக்கு ஒருபோதும் அகங்காரம் வராது, நீ தொடர்ந்து ஹரிநாமத்தை உச்சரிச்சுட்டே இரு, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே, இப்படி தொடர்ந்து நீ ஹரிநாமத்தை உச்சரிச்சுட்டே இருந்தீனா உனக்கு அகங்காரம் கர்வம் எதுவுமே உனக்கு வராது, நீ எப்பவுமே ரொம்ப எளிமையானவனா இருக்கலாம் அப்படின்னு சைத்தன்ய மகாப்பிரபு ஆசீர்வதிச்சார். அந்த மாதிரி பக்தர் எல்லாம் வாழ்ந்திருக்காங்க, வாசுதேவ் விப்ரா, வாசுதேவ் தத்தா, ருத்ராசுரா அதாவது சித்திரகேது, அவங்களுக்கெல்லாம் அவ்வளவு பக்தி பகவான் மேல, அதனால அவங்க யாருமே வெறுக்கல, அவங்க எல்லாருமேலே பிரியம் செய்தாங்க, எல்லாரும் அவங்க கிட்டயும் ரொம்ப பிரியமா இருந்தாங்க. அப்படி அவங்க வாழ்ந்ததுனால அவங்களுடைய சரித்திரத்தை இப்பவும் நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்ப அவங்களை பத்தி பேசுறது கேட்கறது எல்லாமே நம்மளை சுத்தமாக்கும், நம்ம ஹிருதயம் சுத்தமாகும், நமக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பக்தியில முன்னேற்ற வரும். அதனால நம்ம பக்தருடைய கருணைக்காக வேண்டி பிரார்த்தி, நம்மளும் பக்தியில முன்னேற்ற அடையணும், நம்மளும் ஹரிநாமத்தை உச்சரிக்கணும், தொடர்ந்து ஹரிநாமத்தை உச்சரித்து அகங்காரம் இல்லாம கர்வம் இல்லாம ரொம்ப எளிமையான பக்தனா வாழணும். அது கொஞ்சம் கடினமானது, அவ்வளவு எளிமையானது கிடையாது, ஆனா தொடர்ந்து பயிற்சி பண்ணணும். ஆச்சாரியுடைய கருணை இருந்ததுன்னா ஹரிநாமத்தை சிரத்தையோட சொன்னனா கட்டாயம் நம்மளும் ஒரு நாள் சுத்த பக்தராயிடும். அந்த சுத்த பக்தரானா நமக்கு யாரவே யாரை பார்த்தாலும் விரோதமா தோணாது. நமக்கு யாராவது விரோதம் செய்தா கூட அவங்க மேல கூட சந்தோஷமா அவங்க கூட நல்லா இருக்கணும்னு தான் தோணும். அந்த மாதிரி கூட நிறைய பக்தர்கள்லாம் இருந்திருக்காங்க. யுதிஷ்டர் மகாராஜ், கூரேஷ், கூரத்தாழ்வார் அவங்க கதையெல்லாம் கூட நம்ம படிச்சிருக்கோம். அவங்களுக்கு கெடுதல் பண்ணவங்க கூட அவங்க முக்தி வேணும்னு கேட்டார். கூரத்தாழ்வாரை வந்து கண்ணெல்லாம் பிடுங்கிடுவாங்க, கண்ணெல்லாம் பிடுங்கி அவரை வந்து கொல்லாத குறையா விட்டாங்க. அப்ப ராமானுஜர் வந்து அவருடைய தன்னுடைய குருவோடைய உடலை காப்பாத்துறதுக்காக கூரத்தாழ்வார் தன்னுடைய உடலை தியாகம் செய்தார். அவருக்கு தெரியும் ராமானுஜர் அந்த சோழ மன்னன் முன்னாடி போய் நின்று அவரை கொண்டுடுவார். ஏன்னா ஒருபோதும் ராமானுஜர் வைஷ்ணவத்தை விட்டு பழக மாட்டார். ஏன்னா அந்த சோழ மன்னன் சொன்னார், ராமானுஜர் கூட்டிட்டு வாங்க, அவர் வந்து வைஷ்ணவத்தை விட்டு சைவத்தை ஏத்துக்கணும், சிவன் தான் கடவுள் ஏத்துக்கணும், அப்படி ஏத்துக்கணும் அவரை கொல்லணும், ரெண்டுல ஏதோ ஒன்று செய்யணும். அவருடைய மந்திரி சொன்னாரு, ராமானுஜர் மட்டும் நீங்க சைவத்துல மாத்திட்டீங்கன்னா உலகத்தையே நீங்க சைவத்துல மாத்திரலான்னு உடனே ராஜா சொன்னார். உடனே ராமானுஜர் இங்க கூட்டிட்டு வாங்கன்னு. இது கூரத்தாழ்வார் தெரிஞ்சு போயிடும். ஒருவேளை நம்ம குரு போனா ஒருபோதும் சைவத்தை ஏத்துக்க மாட்டார், அவர் பகவானை தவிர நாராயணன் தவிர யாரையுமே பக்தி பண்ண மாட்டார். அப்பேற்பட்ட குருவை நம்ம இழக்க கூடாது. அவர் இந்த உலகத்துக்கு ரொம்ப அவசியம், நம்ம போயிடணும் அதுக்காக. அப்ப குருகிட்ட வந்து சொன்னார் ராமானுஜர்கிட்ட கூரத்தாழ்வார், ஆச்சாரியரே நீங்க ரொம்ப அவசியம் இந்த உலகத்துக்கு, நான் ஒண்ணு இந்த உலகத்துக்கு அவ்வளவு அவசியம் இல்லை, அதனால நான் போறேன், நான் போய் அந்த ராஜாவுக்கு பலியாடுறேன், நீங்க தயவுசெய்து இங்க இருந்து எங்கேயாவது போயிடுங்க, நீங்க இருக்கீங்க தெரிஞ்சு அவங்களை கொண்டுடுவாங்க. அப்படி வேண்டாம், ராமானுஜருக்கு விருப்பமே இல்லை. ஆனாலும் கூரத்தாழ்வார் ரொம்ப கட்டாயப்படுத்தி அவருடைய காவி உடைய எல்லாம் வாங்கி இவர் போட்டுட்டு இவருடைய வெள்ள அஸ்திரத்தை அவருக்கு கொடுத்துருவார். ஏன்னா கூரத்தாழ்வார் ஒரு இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவர், ராமானுஜர் ஒரு சன்னியாசி. பாருங்க, ஒரு இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவர் தன் குரு மேல உள்ள பக்திக்காக தன்னுடைய உயிரை கூட தியாகம் செய்யறார். அப்ப எந்த இடத்துல இருக்கும் நம்ம முக்கியம் இல்லை. நம்ம இல்லற வாழ்க்கையில் இருக்கமா, துறவர வாழ்க்கையில் இருக்கிறோமா, ஆசிரமத்தில் இருக்கிறமா, வியாபாரம் பண்றோமா, அது முக்கியம் இல்லை. எந்த அளவுக்கு குரு மேலையும் பகவான் மேலையும் பக்தி வச்சிருக்கோங்கிறது முக்கியம். அதைத்தான் கூரத்தாழ்வார் பண்ணார். அவர் தன்னுடைய வஸ்திரங்கள் எல்லாம் களைஞ்சு ராமானுஜருடைய வஸ்திரத்தை வாங்கி போட்டுட்டு அங்க போனார். அவர் சொன்னார், அந்த ராஜா நீ சிவனை கடவுளை ஏத்துக்குவியா, முடியாது, அப்ப உடனே அவரை கொல்லுங்க. நான் அவங்க அந்த ராஜாவுடைய பொண்ணு வந்து சின்ன வயசுல இருக்கும்போது அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கும். அப்ப ராமானுஜர் தான் அந்த பேயை ஓட்டினார். ராமானுஜர் அது ஒரு பெரிய கதை, ஓகே அந்த ஸ்டோரி அப்புறம் இன்னொரு நாளும் படிக்கலாம். இப்போ ராமானுஜருடைய கருணையினால அந்த பேய் போனதான் அந்த பொண்ணு சொல்லுவா, அப்பா இவர் தான் எனக்கு அன்னைக்கு பேயை குணப்படுத்தினாரு, அதனால இவரை கொல்லக்கூடாது, வேற என்ன வேணாலும் நீங்க படிக்கங்க, நான் அவரை கொல்லாதீங்க. ராஜாவும் ரொம்ப விசுவாசமா என்ன பண்ணா, கொல்லல, கண்ணு ரெண்டையும் பிடிங்கிருங்கட்டான். கண்ணு ரெண்டையும் குத்தி கண் பார்வையெல்லாம் விளந்தார். பல வருஷங்கள் கண் பார்வை இல்லாம கூரத்தாழ்வார் வாழ்ந்தார். ராமானுஜர் யாத்திரையெல்லாம் போய் திரும்ப வர்றார். இந்த கண்பாறை கண்ணெல்லாம் பறிச்ச அந்த ராஜாவுக்கு உடல்லாம் குஷ்ட வியாதி வந்து ஒரு பக்தனுக்கு அபராதம் செய்ததுனால அவன் இறந்து ரொம்ப மோசமா இறந்து போனான். அவனுடைய மகன் புரிஞ்சுக்கிட்டான் தன் அப்பா பண்ண எவ்வளவு ஒரு பாவகாரியம் செய்தான்னு. உடனே மகன் அதுக்கு பிராயச்சித்தமா பக்தர்களுக்கு நிறைய சேவை பண்ணான், ரெண்டாவது குலாத்துக்கு சோழன். அப்போ ராமானுஜர் திரும்பவும் யாத்திரையெல்லாம் பண்ணிட்டு வந்தார். வந்த உடனே தன்னுடைய சிஷ்யனை தெரிஞ்சுக்கிட்டாரு, எனக்காக அவன் கண்ணை தியாகம் செய்துட்டான்னு. உடனே அவர் ரங்கநாதத்தை கூட்டிட்டு வந்தார். ராமானுஜர் ரங்கநாதத்தை கூட்டி வந்து சொன்னாரு, நீ ரங்கநாதத்தை பிரார்த்தனை பண்ண, உனக்கு கண் பார்வை வரணும்னு சொல்லிட்டு ராமானுஜர் வந்துட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு கூரத்தாழ்வார் வெளியே வந்தார் கோயில இருந்து. ராமானுஜர் கேட்டார், ரங்கநாதத்தை பிரார்த்தனை பண்ணியா, என்ன பிரார்த்தனை பண்ண? நான் பிரார்த்தனை பண்ண குருதே, உங்களை கொல்ல சொல்லி சொன்னால அந்த மந்திரி அவனுக்கு மோட்சம் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணேன், உங்களை கொல்ல சொன்ன அந்த மந்திரிக்கு மோட்சம் வேணும். இதையா நீ கேட்டனர்? ஆமா அப்படின்னு. சரி, ரெண்டாவது தடவை போய் பிரார்த்தனை பண்ணினார். ரெண்டாவது வரையும் போய் பிரார்த்தனை பண்ணார். திரும்ப வந்தப்ப கேட்டார், ராமானுஜர் என்ன பிரார்த்தனை பண்ண? உங்களை கொல்லணும்னு நினைச்சானே அந்த ராஜாவுக்கு மோசம் குருன்னு கேட்டுக்கிட்டே அப்படின்னு. ராமானுஜர் தாங்கவே முடியல, இவ்வளவு கருணை வாய்ந்தவரா, தனக்கு கெடுதல் பண்ணவனு கூட மோசம் குருன்னு கேட்டு வந்திருக்கிறார் பகவான்கிட்ட. மூலாதரவே மன்னிச்சார். இப்ப என்னது, ராமானுஜர் ரொம்ப புத்திசாலித்தனமா தடவை சொன்னார். என்ன சொன்னார்னா, என்னுடைய குருவோடைய சொத்து ஒண்ணு அறக்குறையா இருக்கு, அதை முழுமையாக்கி கொடுன்னு சொல்லி கேள்வி அப்படின்னு. அந்த தடவை போய் கூரத்தாழ்வார் என்னுடைய குருநாதருடைய சொத்து வந்து இப்போ அறகுறையா இருக்கா, அதை முழுமை பண்ணி தரது கேட்டாரு. அவருக்கு புரிஞ்சிருச்சு, குரு வந்து என்னுடைய கண்ணை தான் கேட்க சொல்றாரு. அப்போ அவர் கேட்டார் ரங்கநாதர்கிட்ட, எனக்கு கண் பார வேணும், ஆனால் எனக்கு குருவை தவிர உங்களை தவிர நான் வேற எதையும் பார்க்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு பார்வை கொடுங்கன்னு கேட்டார். இந்த உலகத்தில் நான் வேற எதையும் பார்க்க விரும்பல, என்னுடைய குருவை நான் சேவிக்கணும், உங்களை சேவிக்கணும் பகவானே, இந்த ரெண்டுமே எனக்கு போதுமானது, எதுவுமே எனக்கு வேண்டாம். அந்த மாதிரி பக்தர்கள்லாம் வாழ்ந்திருக்காங்க. நம்மெல்லாம் வந்து ஒண்ணுமே கிடையாது, அப்ப அந்த மாதிரி பக்தருடைய சரித்திரங்களா படிச்சு ஓரளவுக்காவது கொஞ்சமாவது நம்ம பக்தி வளர்த்துட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த அவங்களுடைய சரித்திரம் அவங்களுடைய பக்தி எல்லாம் நம்மளை தூய்மைப்படுத்தியும். அப்ப நம்மளும் ஒரு காலகட்டம் வரும்போது பகவான் மேல இனம் புரியாத ஒரு அன்பை வளர்த்துக்கும். அந்த அந்த முறைதான் இப்ப நம்ம பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம் கிருஷ்ண பக்தி இயக்கத்தில். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தா கேட்க, யாருக்காவது கேள்விகள் சந்தேகங்கள்? ஜெய ஸ்ரீ பிரபுபாத் கி. சில தகவல்கள்